நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் சில பத்திரிகைகள் இனவாதத்தை தூண்டுகின்றன என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விமர்சித்துள்ளவை. தமிழகத்தில் அடுத்து திமுக தலைமையிலான ஆட்சியே அமையும் என்று அதன் தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள நம்பிக்கை. சர்க்கரையில் நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என்ற வித்தியாசம் உள்ளதா எனும் ஆய்வு குறித்த தகவல்களும் நேர் நேரம் ஆகியவையும் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஈராக்கில் மிகவும் செல்வாக்குமிக்க ஷியா மதகுரு ஒருவரின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள நாடாளுமன்றத்தினுள் அதிரடியாக நுழைந்துள்ளனர். அரசாங்கத்திற்கு எதிராக அங்கு வாரங்களாக தொடரும் ஆர்ப்பாட்டங்கள் திடீரென மேலோங்கியுள்ள நிலையில் இது இடம்பெற்றுள்ளது. ஒரு புதிய அமைச்சரவையை கூட்டுவது மீதான வாக்கெடுப்பு ஒன்றிற்கு அரசியல்வாதிகள் வாக்களிக்க மீண்டும் தவறியதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பசுமை வலயத்தை சுற்றியுள்ள மதில்களை உடைத்துக் கொண்டு சென்றனர்.
இதனிடையே ஈராக்கில் கார் குண்டு தாக்குதல் ஒன்றில் குறைந்தது 21 ஷியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தலைநகர் பாக்தாத்துக்கு வெளியே உள்ள தர்கா ஒன்றுக்கு யாத்திரை சென்ற ஷியா முஸ்லிம்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் IS தீவிரவாத அமைப்புதான் தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது.
கென்யா தலைநகர் நைரோபியின் வறிய பகுதியொன்றில் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக குடியிருப்பு கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 12 பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இடிந்து விழுந்த கட்டடத்தின் உரிமையாளர் மீது குற்றச்சாட்டுகளை அதிகாரிகள் முன்வைத்து வந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த அதிபர் உஹுரு கென்யாட்டா அந்த உரிமையாளரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார்.
இதனிடையே யானைகளை வேட்டையாடும் சட்டவிரோத நடவடிக்கையை தடுப்பதற்கான மாநாட்டின் இறுதி நாளில் ஆயிரக்கணக்கான யானை தந்தங்களையும் காண்டாமிருக கொம்புகளையும் கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டா தீ வைத்து அளித்திருக்கிறார். யானை தந்த வியாபாரம் நிறுத்தப்பட வேண்டுமென்ற செய்தியை உலகத்துக்கு கொண்டு செல்வதுதான் இந்த நடவடிக்கையின் மூலம் உணர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார்.
We propose a total ban on trade in ivory. This year, once again, and in consultation...
யானை தந்த வணிகத்துக்கு உலகளாவிய தடையை கொண்டு வர கென்யா குரல் கொடுக்கும் என்றும் கென்யாட்டா கூறினார்.
சிறிய அரசாங்கம் அலப்போ நகர் மீது வான் தாக்குதல்களை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகிறது. சிரியாவின் இராணுவம் நாட்டின் 2 பிரதேசங்களில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை அறிவித்து இன்று முதல் முன்னெடுத்தாலும் அலப்போ நகர் அதில் உள்வாங்கப்படவில்லை. லட்டாக்கியா மற்றும் டமாஸ்கஸ் பகுதிகளில் தற்காலிக போர் நிறுத்தத்தை சிரிய இராணுவம் அறிவித்திருந்தாலும் அலப்போ நகரையும் அதில் உள்வாங்க அரசின் முக்கிய கூட்டாளியான ரஷ்யா இணங்கவில்லை என கூறப்படுகிறது.
லிபியாவை அண்டிய கடலில் படகு ஒன்று மூழ்கியதில் குடியேறிகள் 84 பேர் காணாமல் போயிருப்பதாக IOM என்ற குடியேறிகள் தொடர்பான சர்வதேச அமைப்பு கூறுகின்றது. அந்த குடியேறிகளின் காற்றடைக்கப்பட்ட டிங்கி படகு மூழ்கிய நிலையில் 26 பேரை மட்டுமே காப்பாற்றி மீட்டிருப்பதாக இத்தாலிய கடலோர காவல் படையினர் கூறுகின்றனர். இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 27,000 குடியேறிகள் படகு மூலம் இத்தாலியை சென்றடைந்திருக்கின்றனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் சில பத்திரிகைகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக சாடியுள்ளார். இலங்கையின் வடக்கே இராணுவ முகாம் ஒன்றுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் அத்துமீறி நுழைந்ததாக சில ஊடகங்கள் தவறான செய்திகளை வெளியிட்டுள்ளதாக பிரதமர் விமர்சித்து பேசியுள்ளார். இதுகுறித்த செய்திக்குறிப்புடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா ஃபோரத்தின் 20வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டிருந்தார். கிளிநொச்சியில் அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்றின் போது எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான R சம்பந்தன் இராணுவ முகாம் ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக தென்னிலங்கையில் சில அரசியல்வாதிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கும் விதத்தில் பிரதமர் இங்கு உரையாற்றினார்.
சம்பந்தன் மைத்துமா அன்று
கிளிநொச்சியில் நடந்த சம்பவத்துக்கு பின்னர் சம்பந்தன் என்னிடம் பேசினார். கொழும்புக்கு வந்தவுடன் என்னிடம் விபரங்களை சொல்லுங்கள் என்று கூறினேன். கொழும்புக்கு வந்து என்னை சந்தித்த போது அவர் எனக்கு விளக்கம் அளித்தார். கிளிநொச்சியில் கூட்டம் ஒன்றுக்காக சென்றிருந்ததாக கூறினார். அந்த காணிகள் இராணுவத்துக்கோ அரசுக்கோ சொந்தமானவை அல்ல. அந்த காலத்தில் யுத்தம் காரணமாக இராணுவம் அவற்றை கையகப்படுத்தியிருந்தது. அந்த காணிகளை ஓரிரு மாதங்களில் இராணுவத்தினர் மீள ஒப்படைப்பார்கள். அந்த காணிகள் விடுவிக்கப்படுமா இல்லையா என்று மக்களுக்கு சந்தேகம் இருந்ததால் அங்கு பிரச்சனை ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சம்பந்தன் அங்கே சென்றார். அதற்கு இராணுவத்தினர் இடமளித்தனர். தடுக்கவும் இல்லை, துப்பாக்கியால் சுடவும் இல்லை. தான் அந்த இடத்திற்கு செல்லாமல் விட்டிருந்தால் அங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்று சம்பந்தன் கூறினார் என்று கூறிய பிரதமர் ரணில்
விக்ரமசிங்கே.
சம்பந்தன் எல்டிடியை சேர்ந்தவரா? இல்லை. நாட்டை பிரித்தாலும் அவருக்கு நன்மை இல்லை. அவர் இருப்பது திருகோணமலையில், அவர் இருப்பது எங்களோடு. இந்த பிரச்சனை பற்றி இராணுவ தளபதியிடம் நான் பேசினேன். சம்பந்தன் இராணுவ முகாம் பக்கத்துக்கு செல்லவில்லை, மக்களின் காணிகள் இருக்கும் பக்கத்துக்குத்தான் சென்றார் என்று இராணுவ தளபதி கூறினார் என்றார் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. ஆனால் குறித்த கிளிநொச்சி சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தென்னிலங்கையில் உள்ள சில ஊடகங்கள் தவறான செய்திகளை பிரசுரிப்பதாகவும் பிரதமர் விமர்சித்தார். தீவிரவாதத்தை தோற்கடித்து சிங்கள, முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் சேர்ந்து கட்டியமைத்த ஜனநாயக மற்றும் சுதந்திரமான சூழலை பாதுகாப்பதற்கு ஊடகங்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது என்றும் ரணில் கூறினார். இராணுவ முகாமுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற சம்பந்தனை கைது செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஆதரிக்கின்ற அணியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் பலரும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தனியாக ஆட்சி அமைக்கும் என்று அதன் தலைவர் மு கருணாநிதி இன்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தேவை ஏற்படாது என்றும் தங்கள் கட்சி தனித்தே ஆட்சியை பிடிக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒளிபரப்பாகும் ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரம், சமூக வலைதளங்களின் தாக்கம், மதுவிலக்கு, இலவசங்கள் ஆகியவை குறித்து தன் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பதால் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் கருணாநிதி கூறியுள்ளார்.
கூட்டணி ஆட்சியை ஏற்படக்கூடிய ஏற்படுத்தால் திறவிட்டு இருக்கின்ற அளவுக்கு வாக்காளர்கள் கைவிட்டுள்ளார்கள். அவர்களை தவிர்த்து ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு திறவை உருவாகும்.
இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மூன்றாவது அணி என்ற ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை என்றும் கருணாநிதி கூறியுள்ளார்.
அந்த மூன்றாவது அணி எங்கே இருக்கிறது தெரியவில்லை.
திராவிட இயக்கங்களின் மீது மக்களுக்கு அலுப்பு ஏற்பட்டு விட்டதா என்ற கேள்விக்கு
தொடர்ந்து திராவிட இயக்கம் ஒரு சமுதாய இயக்கம் என்ற நிலையில் சமுதாயத்திற்காக பாடுபடுகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்க்கின்ற 23% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னேற்றத்திற்காக 20% என்று ஒதுக்கியிருப்பதே எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய சமுதாயப்படையிலே ஒரு பெருங்கட்டம்
என்று கருணாநிதி கூறினார். திமுகவினரே மது ஆலைகளை நடத்தும் போது மதுவிலக்கை திமுக எப்படி அமல்படுத்தும் என்ற கேள்விக்கு திமுகவினர் மது ஆலைகளை நடத்தினால் அவை மூடப்படும் என்றும் கருணாநிதி பதிலளித்தார்.
அவர்கள் யாரும் இருப்பதாக சொல்வது கற்பனை. அப்படியே சொல்வது கற்பனை உண்மையானால் திமுக ஆட்சி வந்தவுடன் ஒழிக்கப்படும்.
திமுக இலவசங்களை மக்களுக்காக அளிக்கிறது என்றும் அதிமுக ஊழல் செய்வதற்காகவே இலவசங்களை அளிப்பதாகவும் கருணாநிதி தெரிவித்தார். குடும்ப அரசியல் குறித்த குற்றச்சாட்டுகள் சரியானவை அல்ல என்றும் கருணாநிதி கூறினார். 93 வயதாகும் திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்புகளில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் என்றாலும் தொலைக்காட்சிகளுக்கு இம்மாதிரி பிரத்யேக பேட்டிகளை அளித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த பேட்டிகள் இன்று ஒளிபரப்பாகியுள்ளன.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலக அளவில் இதுவரை இல்லாத வகையில் சர்க்கரை உட்கொள்ளப்படுவது அதிகரித்துள்ளது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் சர்க்கரையின் பயன்பாடு அல்லது உட்கொள்ளப்படுதல் என்பது நபர் ஒருவருக்கு 46% அதிகரித்துள்ளது என ஆய்வுகள் காட்டுகின்றன. இதனிடையே இனிப்பு சுவையை கொண்ட அனைத்துமே உடலுக்கு கெடுதியா எனும் கேள்விகளும் எழுந்துள்ளன. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
இனிப்பான பண்டங்களை சுவைப்பதற்கே பிரியப்படாதவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இரத்தத்தில் சேரும் அதிக சர்க்கரையினால் ஏற்படும் நீரிழிவு நோயினால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இனிப்பு சுவையை கொடுக்கும் சர்க்கரையில் உடலுக்கு கேடு விளைவிக்காத சர்க்கரை வகை ஏதும் உண்டா என்பது குறித்த ஆய்வுகளும் விவாதங்களும் நடைபெறுகின்றன. அப்படியென்றால் நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை என அந்த இனிப்பை வகைப்படுத்த முடியுமா என்பதை தற்போது நடைபெற்று வரும் ஆய்வின் மைய புள்ளியாக உள்ளது. எனவே உடலுக்கு கேடு விளைவிக்காத நல்ல சர்க்கரையுள்ள உணவுகள் எவை என்பதையும் இந்த பகுப்பாய்வில் ஆராயப்படுகிறது. ஆனால் சர்க்கரை என்றாலே அது உடலுக்கு கேடானதே என்ற முடிவை வேறொரு அண்மைய ஆய்வு முன்வைத்துள்ளது. சர்க்கரைக்கு மாற்றீடாக ஆரோக்கியமான ஒன்றாக தேன் உள்ளது என பரவலான நம்பிக்கை உள்ளது. ஆனால் அது உண்மையற்ற ஒன்று என வேறொரு ஆய்வு கூறுகிறது. நாம் நாளந்தம் பயன்படுத்தும் இனிப்பு சுவையில் உள்ள சாதாரண சர்க்கரைகள் என பொதுவாக புரிந்து கொள்ளப்படும் குளுக்கோஸ் மற்றும் பிரக்டோஸ் ஆகியனவே தேனிலும் உள்ளன என அந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கிறது. ஆகவே அளவுக்கு மிஞ்சிய சர்க்கரை எந்த வழியால் வந்தாலும் என்ன, அவை உடலுக்கும் சுகாதாரத்திற்கும் கேடு என்பதற்கு மாற்று கருத்து இல்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள். சர்க்கரையின் வகைகள் குறித்த விவாதங்களில் பிரக்டோஸை அடிக்கடி வில்லனாகவே சித்தரித்து கூறுவர். குளுக்கோஸை உடலின் செல்கள் அனைத்தும் அகத்துறிஞ்சிவிடும், ஆனால் பிரக்டோஸை கல்லீரல் மாத்திரமே கையாளும். மிதமிஞ்சிய பிரக்டோஸ் கல்லீரலுக்கு கேடு ஏற்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குளுக்கோஸ் அதிகரிக்க செய்வது போல பிரக்டோஸ் அதிகரிக்க செய்யாது எனவும் சிலர் வாதிடுகின்றனர். ஆனால் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சர்க்கரை என்று பார்க்கும்போது குளுக்கோஸுக்கும் பிரக்டோஸிற்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு எதுவும் கிடையாது என
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்து நேயர் நேரம் பங்கேற்பு ஜெகதீசன் மற்றும் சங்கீதா.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சங்கீதா நம்முடன் இருக்கிறார். என்ன சங்கீதா, கடிதங்களுக்கு செல்லலாமே.
லண்டனில் மோடிக்கு மெழுகுச்சிலை என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கீத் ஆர் சிங்கம் என்னும் நேயர், இவ்வளவு பணம் வீண் செலவு, இந்த பணத்தில் பல்லாயிரம் ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்றிருக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து பெரிய வளையத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் கி ரவிச்சந்திரன் என்னும் நேயர், ஏப்ரல் 28 தேதி அன்று மாலை தமிழோசையில் அறிவிப்பாளர் சங்கீதா ராஜன் வழங்கிய உலகச் செய்திகள் கேட்டேன். இதில் லண்டனில் இடம்பெற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஒபாமா மற்றும் பலரின் மெழுகு சிலைகளைக் கண்டு வியப்பிலாழ்ந்தேன். மேலும் பார்ப்பதற்கு தத்ரூபமாகவும் அது இருந்தது என்று எழுதியிருக்கிறார்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக மக்கள் நல கூட்டணி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில், இலங்கையில் தமிழர் பகுதியில் உள்ள சிங்கள குடியேற்றங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள தேவி முரளி என்னும் நேயர், நாட்டில் உள்ள பிரச்சினையை தீர்க்க வழி காணலையாம், அடுத்த நாட்டு பிரச்சினையை இவர் தீர்க்க போறாராம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்தை எழுதியிருக்கும் நிலவன் என்னும் நேயர், இவ்வளவு காலம் வலியுறுத்தியது போதும் இனியும் ஈழத்தை வைத்து அரசியல் லாபம் தேடாதீர்கள் என்று எழுதியிருக்கிறார்.
இலங்கை பிரச்சினையில் 13வது சட்டத்திருத்தத்தின்படியே தீர்வு காணப்பட வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தனது சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது என்று செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள முகமது ஷாஃப் என்னும் நேயர், இவருக்கு முன்பிருந்தவர்கள் எல்லாம் 13 பற்றி பேசி ஓய்ந்து விட்டார்கள், இதில் இவர் வேறு என்ன பேச போறாராம், மாநில அரசால் 13 பற்றி பேச முடியுமா, உங்களுக்கே உங்கள் வெற்றி குதிரை கொம்பாய் உள்ளது, முதலில் உங்கள் கூட்டணி வெற்றி பெற செய்யுங்கள், அதன் பிறகு 13 பற்றி பேசலாம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து கலிபோர்னியாவிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் வி டி ரவிச்சந்திரன் என்னும் நேயர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் கலர் கலரான கதையை கேட்டதும் நடப்பது தமிழக தேர்தலா அல்லது இலங்கை தேர்தலா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. 2009 ஆண்டு நடந்த கொடுமைக்கு 2011 ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சியை அடக்கம் செய்தாகிவிட்டது. உள்ளூரில் ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்க அதை முதலில் யோசிக்க கூட முடியாதவர்கள் இறந்த கிளியை என்னதான் சிங்காரித்து தெருவில் தூக்கி வைத்தாலும் செத்த கிளி செத்ததுதான் என்று எழுதியிருக்கிறார்.
வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருப்பது குறித்த செய்தி பற்றி எழுதும் ஜெகன் செல்லம் என்னும் நேயர், வைகோ கோவில்பட்டி தொகுதியில் நிற்கவில்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இது பல சந்தேகத்தை தூண்டும், மக்கள் வைகோவை மன்னிக்க மாட்டார்கள், அது மட்டுமல்ல கூட்டணி தேரை இழுத்து தெருவில் விட்டது போல் விட்டுவிட்டார் என்று எழுதியிருக்கிறார்.
மதுரையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சோ சண்முகசுந்தரம் என்னும் நேயர், ஜப்பானின் மகிழுந்து நிறுவனமான மிசுபிஷி கடந்த 25 ஆண்டுகளாக தனது குதர்க்க புத்தியால் செயல்புரி மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றியுள்ளது குறித்த செய்தியை தமிழோசையில் கேட்டேன். இந்த விஷயம் தரமான பொருட்களை உற்பத்தி செய்யும் வல்லரசு நாடான ஜப்பானுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. தரமான நிறுவனத்தின் மகிழுந்துகளை வாங்கினால் எரிபொருள் சிக்கனம் மற்றும் கரியமில வாயு வெளியேற்றம் ஆகியவை குறைய வாய்ப்புள்ளது என்கிற நம்பிக்கையை இது சிதைத்துவிட்டது. காப்பான் பெரியவனா இல்லை களவாணி பெரியவனா, காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரும் வரை வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.